2013 மே மாத தென்றல் இதழில் ஹரிமொழி பகுதியில் சொல்வதெல்லாம் உண்மை என்ற தலைப்பில் ஹரிகிருஷ்ணன் எழுதியுள்ள கட்டுரை வாசிப்பது ஹரிகிருஷ்ணன். இம்முறை தொடங்குவதற்கு முன்னால் இந்த தொடருக்கு தென்றல் வாசகர்கள் அளித்து வரும் பெரிய ஆதரவுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். சென்ற இதழில் வெளிவந்த கட்டுரைக்கு மறுமொழி அளித்திருக்கும் அம்புஜா நரசா என்ற வாசகர், நீங்கள் திருக்குறளுக்கு உரை எழுதி கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டிருக்கிறார். இல்லை, அது என்னால் முடியாத செயல். திருக்குறளுக்கு உரை எழுதும் அளவுக்கு எனக்கு தகுதி வந்துவிட்டதாக நான் கருதி கொள்ளவில்லை. நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பதெல்லாம் என் வழிகாட்டியான பேராசிரியர் திரு தி வேணுகோபாலன் நாகநந்தி அவர்கள் தன் திருக்குறள் வகுப்புகளிலும் மற்ற பல சமயங்களிலும் தந்த விளக்கங்களை மட்டும்தான். அவர் கருத்தை என் மொழியில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பெருமையெல்லாம் பேராசிரியரே சாரும். பிழைகளுக்கு மட்டும் நான் பொறுப்பாளி. என்னை எனக்கு அடையாளம் காட்டும் வாசகர்களுக்கு மீண்டும் நன்றி. வாழ்க்கை நெறியை சொல்ல புகுந்த திருக்குறளில் எப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் புதைந்திருக்கின்றன என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அவருடைய உவமைகள் விரிக்க விரிக்க விரியும் தன்மையை பார்த்தோம். ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்து இன்னொரு இடத்தில் முற்றிலும் வேறுபட்டதாக காட்சியளித்தாலும் உண்மையில் இவற்றில் எந்த முரணும் இல்லை. நாம் அவற்றை பார்க்க வேண்டிய கோணம்தான் வேறு என்பதை சென்ற முறை பார்த்தோம். எடுத்துக்காட்டாக, ஒரே ஒரு இணை முரண் போல காட்சியளிக்கும் இரண்டு குரல்களை மட்டுமே பேசியிருக்கிறோம். இப்படி பல இடங்களில் காணப்படும் எதிரெதிரான கருத்துகளின் அடியோட்டமாக ஓடுவது உண்மையில் மாறுபட்ட கருத்தே அன்று என்பதை பார்த்தோம். உண்மை வாய்மை என்று அடிக்கடி பேசுகிறோம். இவற்றின் அடிப்படை அடிப்படையை எவ்வளவு பேர் உண்மையாகவே உள்ளத்துக்குள் வாங்கி கொண்டிருக்கிறோம் என்பது கேள்விக்குரிய ஒன்று. உள்ளத்தில் உண்மையொளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாம் என்றான் பாரதி. ஒளியில் உண்மை ஒளி பொய் ஒளி என்ற பாகுபாடு இல்லாததால் இந்த இடத்தில் பாரதி பேசுவது உண்மை என்ற தன்மை உள்ளத்திலே ஏற்படுத்தும் ஒளி என்று பொருள் கொள்கிறோம். அப்படியானால் உண்மை என்பதுதான் என்ன? இந்த கேள்வி பல நூறு ஆண்டுகளாக திரும்ப திரும்ப ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் இயேசுநாதரை விசாரித்த பிலாத்து, உண்மையா அது என்ன என்று கேட்டதாக விவிலியம் யோவான் 18:38 சொல்கிறது. உண்மை என்பதுதான் என்ன? விடை என்னவோ எளிதான ஒன்றை போலதான் காட்சி அளிக்கிறது. வாட் இஸ் ட்ரூத் என்று கூகுளில் தேடி பாருங்கள். இந்த தலைப்பில் பெற்றுக்கொண்டிருக்கும் விவாதங்கள் மலைப்பையே ஏற்படுத்தும். ட்ரூத், இட் இஸ் செட், கன்சிஸ்ட் இன் தி அக்ரிமெண்ட் ஆஃப் காக்னிஷன் வித் இட்ஸ் ஆப்ஜெக்ட். இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் திஸ் மியர் நாமினல் டெஃபினிஷன், மை காக்னிஷன் டு கவுண்ட் ஆஸ் ட்ரூ is supposed to agree with its object. Now, I can compare the object with my cognition, however, only by cognizing it. Hence, my cognition is supposed to confirm itself, which is far short of being sufficient for truth. For, since the object is outside me, the cognition in me, all I can ever pass judgment on is whether my cognition of the object agrees with my cognition of the object. Whether my cognition of the object agrees with my cognition of the object. என்று அறிஞர் இமானுவேல் காந்த் சொல்வது குறிப்பிடத்தக்கது. ஒரு பொருளை அது பற்றிய உணவோடு ஒப்பிட வேண்டுமானால் பொருளோ எனக்கு வெளியில் இருக்கிறது, அதை பற்றிய உணர்வோ எனக்கு உள்ளே இருக்கிறது. எனவே ஒரு பொருளும் அதை பற்றிய உணர்வும் ஒத்துப்போய் நான் எப்படி அதை பற்றி இறுதி தீர்ப்பாக எதையும் சொல்ல முடியும்? ஒரு பொருள் எனக்குள் ஏற்படுத்தும் உணர்வுதான் உண்மை என்பதை உறுதிப்படுத்துமானால் அது உண்மைக்கு பேரளவில் போதாது என்ற அவருடைய கருத்து சிந்திக்கத்தக்கது. வாழ்க்கை நெறியை உணர்த்த வந்த வள்ளுவர் வாய்மை என்று அதிகாரத்தை வகுத்தார். இந்த அதிகாரத்தில் வாய்மை என்பதன் பொருள் வரையாக அவர் சொல்லியுள்ள இரண்டு குறட்பாக்களையும் நாம் மிக நன்றாக அறிவோம். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். இது அதிகாரத்தின் முதற் குறள், 291வது குறள். பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின், இது அடுத்த குறள், 292வது குறள். இந்த இரண்டு குறட்பாக்களையும் பல நூறு முறை சொல்லியிருக்கிறோம், சொல்ல கேட்டிருக்கிறோம். இதில் உள்ள சிக்கலை எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கிறோம்? இரண்டாவது குறளாவது ஏதோ ஒரு மாதிரியாக புரிகிறது. பொய்மையும் என்று ஒரு உண்மை போட்டு சொல்லியிருப்பதால் பொய் பொய்தான், அது வள்ளுவர் பொய் என்றே ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பது புலனாகிறது. வாய்மை இடத்த என்று சொல்லியிருப்பதால் பொய்மை ஒரு நாளும் வாய்மை ஆகாது. ஆனால் அதற்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் இதுவும் அமர முடியும் என்று இடத்த என்ற சொல் மூலமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் என்பதும் புலனாகிறது. இப்போது முதல் குறளை பார்ப்போம். உலகில் உள்ள அத்தனை சாட்சிய சட்டங்களும் என்ன சொல்கின்றன? உண்மை என்பது நடந்தது கூறல். அப்படியானால் வள்ளுவர் வாய்மை எனப்படுவது யாதெனின் எப்போதும் செய்கையின் தன்மை சொலல் என்றெல்லாம் சொல்லியிருக்க வேண்டும். யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் என்கிறாரே, இதற்கு உரை கண்ட மனக்கொடவரோ, பொய் சொல்லாத மெய்யென்று சொல்லப்படுவது யாதென்று வினவின் பிறர்க்கு யாதொன்றாலும் தீமை பயவாத சொற்களை சொல்லுதல் என்கிறார் பரிமேலழகர். இன்னொரு படி மேலே போனார். தீமை யாதொன்றும் இல்லாத என்று ஏயும் எனப்படுவது என்பது ஊர் எனப்படுவது உறையூர் என்றார் போல நின்றது. இதனால் நிகழ்ந்தது கூறல் நீக்கப்பட்டது. அதுதானும் தீங்கு பயவாதாயின் மெய்மையாம், பயப்பின் பொய்மையாம் என்பது கருத்து என்று முதற் குறளுக்கு உரை கண்டார். இரண்டாவது குறளுக்கான உரையில் இக்கருத்தை இன்னமும் விரித்து கூறினார். இவை இரண்டு பாட்டானும் தீங்கு பயவாத நிகழ்ந்தது கூறலும் நன்மை பயக்கும் நிகழாதது கூறலும் மெய்மை எனவும், நன்மை பயவாத நிகழாத கூறலும் தீங்கு பயக்கும் நிகழ்ந்தது கூறலும் பொய்மை எனவும் அவற்றது இலக்கணம் கூறப்பட்டது. மணக்குடவர் மேலிருந்த வாரியாக சொன்னதை பரிமேலழகர் மிக விரிவாகவும் தெளிவாகவும் சொல்கிறார். அதாவது நிகழ்ந்ததை சொல்வது தீமை பயக்காது என்றாலும், நடந்திராததை சொல்வது நன்மையை பயக்கும் என்றாலும் இரண்டும் உண்மையே. நன்மையை விளைவிக்காததும் நிகழாததும் ஆனதையும் தீமையை விளைவிக்கும் நிகழ்ந்ததையும் சொல்வது பொய்மையே. கன்னத்தில் பலார் என்று அறிவது போல இல்லையா? உண்மையை பற்றி நாம் இதுவரை கொண்டிருக்கும் எண்ணங்களை எல்லாம் மாற்றித்தான் அமைக்க வேண்டுமா, அல்லது இதை பொருத்தி பார்க்க தனிப்பட்ட சூழல்கள் உள்ளனவா என்றெல்லாம் தோன்றுகிறது அல்லவா? உண்மையை பற்றி காந்த் முதலான அறிஞர்கள் சொல்வதை விக்கிபீடியாவில் பார்க்கலாம். இவர்கள் வாதிப்பதையும் அவற்றின் அடியாழத்தில் துணிக்கும் மெய்ப்பொருளையும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு சிந்தித்து பார்த்தால் நாம் நம்முடைய கருத்தாக்கத்தை மறுபரிசீலனை செய்துதான் ஆக வேண்டும் போலிருக்கிறது. சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை என்று சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு ஒரு கொலை வழக்கில் சாட்சியம் அளித்த சிலருடைய சாட்சியங்களின் அடிப்படையில் ஆயுள் தண்டனையும் ஆயுள் தண்டனையாக குறைந்த மரண தண்டனையும் பெற்ற இருவர் 10 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்ததன் பிறகு குற்றமற்றவர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு உண்மையான குற்றவாளி இன்னொருவர் என்பது புலனாகி பிறகு இவர்கள் விடுவிக்கப்பட்டு உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்தது என்பது அமெரிக்காவின் ஒக்லஹோமாவைச் சேர்ந்த ஏடாவில் டெப்ரா ஸ்யூ கார்ட்டர் என்ற 21 வயது பெண்ணுடைய கொலை வழக்கில் நடந்திருக்கும் உண்மை. சாட்சியங்களின் அடிப்படையில் சட்டத்தை மிக உயரிய முறையில் பராமரிக்கும் அமெரிக்காவிலேயே கூட ஒரு கொலை வழக்கில் குற்றமற்ற டென்னிஸ் ஃப்ரிட்ஸும் ரான் வில்லியம்ஸும் 10 ஆண்டுகள் சிறையில் கழித்திருக்கிறார்கள். பிறகு மரபணு பரிசோதனை மூலமாக உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கும் தொழில்நுட்பம் வளரும் வரையில் அவர்கள் சிறையில் தான் இருந்திருக்கிறார்கள். பின்னால் விஞ்ஞானம் வளர்ந்தது, குற்றமற்றவர்கள் விடுவிக்கப்பெற்றார்கள் என்ற போதிலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இழந்த 10 ஆண்டுகளை யாரால் திருப்பி தர முடியும்? தீர்ப்பளித்த நீதிபதி தான் உண்மைகளின் அடிப்படையில் தான் தீர்ப்பளித்தாக அல்லவா மிக உறுதியாக நம்பினார். 1980களின் தொடக்கத்தில் நடந்த இக்கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளி தண்டனை பெற்றது 2006 வாக்கில். 26 ஆண்டுகள் நடந்த வழக்கு, 10 ஆண்டுகள் அப்பாவிகளுக்கு சிறை. அப்படியானால் உண்மை என்பதுதான் என்ன? நாம் எடுத்துக்கொண்ட குறட்பாக்களை இந்த வழக்குக்கு வார்த்தைக்கு வார்த்தை பொருத்த முடியாது, அப்படி முயல்வது பொருந்தாது என்ற போதிலும் நாம் உண்மை என்று நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் உண்மையிலேயே உண்மைதானா என்ற அதிர்ச்சிகரமான கேள்வியை இந்த வழக்கு ஏற்படுத்துகிறது அல்லவா? நான் காட்டியிருப்பது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான். இதை பல திசைகளில் விரிக்க முடியும் என்றாலும் நம் சிந்தனையை ஒரு திசையில் செலுத்துவதற்காக இந்த உதாரணத்தை சொல்லி எது உண்மை என்ற அடிப்படை கேள்வியை இப்போது உங்கள் முன் வைத்துவிட்டு அடுத்த மாதம் வரையில் விடைபெறுகிறேன். சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.